செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. விளக்கம் என்னன்னா, தாம் செய்வதற்கரிய கடமைகள் இவை இவை என்று ஆராய்ந்து அறிந்து அதன்படி சான்றாண்மையை மேற்கொண்டு ஒழுகுபவர்களுக்கு நல்லவையெல்லாம் இயல்பான கடமைகளாகவே அமையும் என்று அறிவுடையோர் கூறுவார்கள். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், குணநலம் சான்றோர் நலனை, பிறநலம் எந்நலத்து உள்ளதும் அன்று. நற்பண்புகளினால் ஆன அழகே சான்றோர்களுக்கான அழகாக அமைவதாகும். மற்றைய உறுப்புகளால் ஆகும் அழகானது எந்த அழகினுள்ளும் வைத்து எண்ணப்படும் சிறப்பான அழகாகாது என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் ஆசை. 1956 வெளிவந்த இந்த படத்தை இயக்கியவர் எம் நடராஜன் என்பவர். இந்த படத்துல ஜெமினி கணேசன், பத்மினி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதுல முக்கிய கதாபாத்திரமா கதாநாயகனுக்கு நண்பனா நடிச்சவங்க என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இன்று நவம்பர் 29ஆம் தேதி. இந்த படத்துல இருந்துதான் ஒரு பாட்டை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். வளையல் நம்ம இது வளையல்னு ஆரம்பிக்கும். கதாநாயகன் வந்து ஜெமினி கணேசன் வந்து பத்மினிய சந்திக்கிறதுக்காக வளையல்கார வேஷம் போட்டுவிட்டு என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் ஜெமினி கணேசனும் இந்த பத்மினியை பாக்குறதுக்கு வருவாங்க. அப்ப இந்த வளையல வச்சு ஒரு பாட்டு, எந்தெந்த மாதிரி ஆட்களுக்கு எந்தெந்த மாதிரி வளையல் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான இந்த பாடல். பாடலின் இடையில கதாநாயகனும் கதாநாயகியும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிற இடமும் கூட இதுல நடக்கும். கலைவாணர்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா, இவர் வந்து ஒரு நகைச்சுவை கலைஞர் மட்டுமல்ல, சமூகத்திற்கு தன்னுடைய தொண்டுகளை செய்யணும், அதுக்கு இந்த கலையை ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கணும்ன்ற முறையில தான் கலைத்துறையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருடைய சிறந்த உழைப்பு அவருக்கு மட்டுமல்லாம கலைத்துறைக்கே நகைச்சுவை பாத்திரத்துக்கே ஒரு தனி இடத்தை பெற்றுக் கொடுத்திருக்கு. நகைச்சுவை பாத்திரம்னு சொன்னானே, ஒட்டப்பட்ட மீச திடீர்னு கீழே விழும், உடனே நம்ம சிரிப்போம். நடக்கிற போது இடறி கீழே விழுவாங்க, அது ஒரு சிரிப்புன்னு நம்ம சிரிப்போம். இப்படி இருந்ததையெல்லாம் மாத்தி நகைச்சுவைனா என்னன்னா, சிந்திச்சு பார்த்து சிரித்து நற்பயனை பெறத்தக்க ஒரு பாத்திரம் மாற்றி அமைத்து காட்டியவர் நகைச்சுவை மன்னர் என் எஸ் கிருஷ்ணன் தான். அவருடைய வழியை பின்பற்றிதான் சின்ன கலைவாணர் விவேக்கும் அதே மாதிரி நகைச்சுவைய பயன்படுத்தினாங்க. உருவ கேலி பண்றதோ இல்ல கண்ணா பின்னானு சிரிக்க வைக்கிறதோ அந்த மாதிரியான எந்த விதமான அசம்பாவிதங்களும் செய்யாம நல்ல கருத்துக்களை சிரிப்பின் மூலமாக மக்களுக்கு கொண்டு போகணும்னு பாடுபட்டவங்கள என் எஸ் கிருஷ்ணன் முதலாவது இடத்தை பெறுகின்றார். அவர் பாடிய இந்த பாடல் வளையல், அம்மா இது வளையல், ஆசை படத்திலிருந்து. எப்பயாவது உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த பாட்டை போய் பாருங்களேன். இது வந்து யூடியூப்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது. ஜெமினி கணேசனான நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு இளமையான ஜெமினி கணேசன், அதே மாதிரி பத்மினியமாகவும் அவ்வளவு ஒரு அழகா இருக்காங்க. உங்களுக்காக இன்று வளையல், இது அம்மா வளையல் கேட்கலாமா?
வளையல் அம்மா வளையல், வளையல் வளையல் ஐயா வளையல், வளதல் நெளிதல் உடதல் இல்லா வளையல் அம்மா வளையல். பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினத்து, கைவசம் இருக்குது பல தினத்து. பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினத்து, கைவசம் இருக்குது பல தினத்து. புது ஃபேஷன் பூனா வளையல் இருக்கு எங்கும் தனிமவுசு, எப்போதும் எங்கும் தனிமவுசு. வளவளப்பான கைகளுக்கேத்த வங்கிரகம் புதுசு, இந்த வங்கிரகம் புதுசு. இதை வாங்கி போட்டுக்கும் அம்மா மாருக்கு வந்து சேரும் தொகுது, தேடி வந்து சேரும் தொகுது. வளையல் பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது. பிள்ளை பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயது தெரியாது. பண புழக்கமில்லா ஏழைகளும் தள்ளுத்தாக வாங்கும் நகை பூமியிலே வேறு கிடையாது. கள்ளத்தனமாக இரு காதலர்கள் பேசும்போது எள்ளளவும் ஓசையும் செய்யாது. இது எள்ளளவும் ஓசையும் செய்யாது. கப்பலேறி இங்கு வந்த ரப்பர் வலை இது எந்த காரணத்தினாலும் உடையாது. எந்த காரணத்தினாலும் உடையாது. ஆமா வளையில் கருத்த கையில் இழுஜிலுன்னு ஜொலிக்கும். கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும். தகப்பு வளையில் கருத்த கையில் இழுஜிலுன்னு ஜொலிக்கும். கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும். கனத்த உடம்பு பெண்களுக்கு காரு வளையில் இருக்கு 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 இருக்கு. கடகம் இது தலையணையா உதவி செய்யும் உனக்கு. பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையில் ரொம்ப ஜோரு. பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையில் ரொம்ப ஜோரு. இந்த வளையில் ரொம்ப ஜோரு. கையில் போட்டு ஆட்டினா புருடனு மயங்கி கேட்டதை தருவாரு. கையில் போட்டு ஆட்டினா புருடனு மயங்கி கேட்டதை தருவாரு. நீ கேட்டதை தருவாரு. கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு. கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு. இந்த கங்கண காப்பை பாரு. இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு. இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு. ஓ வீடு தேடி வருவாரு. பழையர்
தமிழை காக்க வேண்டும் என்ற தலைப்பில் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரும் பொருளாதாரம் பற்றி நிறைய கருத்துக்களை கூறுபவருமான சோம வள்ளியப்பன் அவர்கள் ஒரு கட்டுரையினை எழுதியிருந்தார். அவர் சொல்வதாவது, என் உரைகளுக்கு காட்சி ஊடகங்களில் பார்த்த இளைஞர்கள் என்னை புத்தக காட்சி போன்ற பொது இடங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆங்கிலத்தில் புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஏனென்று கேட்டா தமிழ் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. என்னிடம் அப்படி சொல்பவர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது. தமிழ் எழுதுவது குறித்தோ கேட்கவே வேண்டாம். அதாவது கச்சவி, வாட்ஸ்அப், மின்னஞ்சல், இமெயில், குறுஞ்செய்திகள், எஸ்எம்எஸ் போன்றவற்றில் எல்லாம் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறார்கள். அல்லது தமிழ் சொற்களை ஆங்கிலத்தில் நீ வரியா என்பதை NEEDARIYAA என்பது போல எழுதி தங்கிலீஷ் பயன்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு தெரியாமல் போனதற்கு முக்கிய காரணம் ஆங்கிலத்தில் பேசுவதும் எழுதுவதும் மேன்மையானது என்று உருவான ஒரு சமூக அழுத்தம். சில பள்ளிகளில் எல்லாவற்றுக்கும் ஆங்கிலத்தையே உரையாட வேண்டும் என்று மாணவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இதன் விளைவாக தமிழில் பேசக்கூடாது என்று ஆகிவிடுகிறது. பள்ளி கல்லூரிகளில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளில் பேசுபவர்கள் ஆங்கிலத்தையே பேசுகிறார்கள். அதனால் அப்படி பேசவும் முடியும், அது சிறப்பானதும் மேன்மையானது என்கின்ற எண்ணம் மாணவர்கள் மனதில் பதிந்து விடுகிறது. ஆங்கிலம் கைவராத பலர் சோர்வடைகிறார்கள், தன்னம்பிக்கை இழக்கிறார்கள். இதன் காரணமாகவே இளைய சமூகம் தாய்மொழியை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு மாணவர்கள் பெயர்களில் வடக்கத்திய பெயர்களே அதிகம் காணப்படுகிறது. வருங்காலங்களில் ஒருவரை ஒருவர் வெளிநாடுகளிலோ வெளி மாநிலத்திலோ சந்தித்துக் கொண்டால் தமிழர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கூட தெரியாமல் போய்விடும். சங்க இலக்கியங்களுக்குள்ளும் இலக்கண நூலும் கொட்டி கிடக்கின்ற தமிழ் மரபில் தமிழராக பிறந்துவிட்டு அந்த மொழியில் பேசக்கூட இயலாதவர்கள் எழுத இயலாதவர்களாக வருங்கால தலைமுறையினர் பெரும்பாலானவர்கள் இருப்பது மொழிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. விவிலியம் எழுதப்பட்ட பண்டைய ஹீப்ரு மொழி இப்பொழுது ஓரளவு மீட்கப்பட்டுள்ளது. புத்தர் பேசிய பாலி மொழி, புகழ்பெற்ற லத்தின், பிரமீர் எழுதிய எகிப்து மொழி உள்ளிட்டவை இப்பொழுது வழக்கில் இல்லை. தற்பொழுது உலகில் ஏறத்தாழ 7000 மொழிகள் பேசப்படுவதாகும். அதில் 40% மொழிகள் பேசுவோரின்றி விரைவில் அருகி இல்லாமலேயே போகிவிடும் என்று யுனெஸ்கோ தெரிவிக்கிறது. தமிழில் அதில் ஒன்றாக இருக்க நாம் அனுமதிக்கலாமா? ஒரு வாடகை மகிழ்ந்தில் அதாவது கார்ல பயணம் செய்யும்போது தம்பி இடதுகை பக்கம் திரும்புங்கன்னு சொன்னேன். ஓட்டுநர் புரியாமல் என திரும்பி பார்த்தார். நான் தமிழ் தெரியாதவர்ல, லெப்ட்ல திரும்புங்க ரைட் இல்ல அப்படின்ன. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. என்னுடைய மகிழுந்தில் பண்பலை வானொலியில் கேட்டேன். அதில் காதில் விழுவதை அப்படியே கொடுக்கின்றேன். ரெய்னி சீசன் வந்துவிட்டது, எல்லோரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் டிசீஸ் வராமல் பிரிகாஷியஸா சில வேலைகள் செய்ய வேண்டும். உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அடிபட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி கூட ஆகிவிடக்கூடாது. அதற்குடைய மெடிசன் எல்லாம் எடுத்துக்கணும். என்ன நான் சொல்ற அட்வைஸ் கரெக்ட் தானே? இதை ஆங்கில சொற்கள் கலப்பு இல்லாமல் சொல்ல முடியாதா என்ன? ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு போன்ற பல்வேறு மொழி சொற்கள் தமிழில் கலந்திருக்கிறது. ஒவ்வொரு அவ்வப்போது சிலவற்றுக்கு மட்டும் தொடங்கியது, இப்பொழுது பலமாக பெருகி தமிழுக்கே இடமில்லாமல் செய்துவிட்டது. தானியங்கி பணம் கொடுக்கும் ஏடிஎம் நிலையங்களில் உங்கள் மொழியை தேர்ந்தெடுங்கள் என்று கூறினால் தமிழர்கள் தமிழையை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். வாடிக்கையாளர்கள் சேவைக்காக தொடர்பு கொள்கிறீர்களா? இத்தகைய தளங்களில் தமிழ் அதிகம் பயன்படுத்தப்படாவிட்டால் பின்னுக்கு தள்ளப்படும், பின் இல்லாமல் போய்விடும். தமிழ்நாட்டுக்கு வருகின்ற, தமிழ்நாட்டிலேயே இருந்து புறப்படுகின்ற விமான சேவைகள் அறிவிப்புகள் அவசியம் தமிழில் இருக்க வேண்டும். பயணம் செய்வோர் அனைவரும் இதை வலியுறுத்தி பின்னூட்டமாக கொடுக்க வேண்டும். அதிகாரிகளுடன் வலியுறுத்த வேண்டும். தமிழர்கள் அனைவரும் தமிழில் பேசுவது, எழுதுவது, படிப்பது போன்றவற்றை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்போது அப்படி செய்யாமல் இருப்பவர்கள் உள்ளே கொண்டு வந்து விட முடியும். நிலைமை இன்னும் அவ்வளவு மோசமடைந்து விடவில்லை. தவிர தற்பொழுதைய தொழில்நுட்பம் தமிழை தக்க வைத்துக் கொள்ள வளர்க்க உதவியாக இருக்கிறது. ஆங்கிலமோ இந்தியோ எந்த ஒரு மொழியில் இருந்தாலும் அதை தமிழில் உடனடியாக மொழிமாற்றம் செய்துவிட முடியும். அதே போல தமிழில் இருக்கும் எதையும் அது எழுத்து வடிவிலோ ஒலி வடிவிலோ வரி வடிவிலோ எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக பல்வேறு மொழிகளில் மொழிமாற்றம் செய்துவிட முடியும். இதையெல்லாம் தொழில்நுட்பம் சாத்தியப்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாக தமிழ் மட்டுமே தெரிந்திருந்தால் கூட போதும், இந்த உலகில் பிழைத்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலை இருக்கிறது. அப்படி இருக்க நாம் ஏன் தமிழை விட வேண்டும்? தமிழர்களை தவிர வேறு எவரும் தமிழை காப்பாற்ற முயல்வார்களா? அவர்களின் உறவும் உரிமையும் கொண்டாட முடியாதே? காந்தியைப் போல தமிழை வியக்கலாம், பாராட்டலாம், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பேசலாம். அப்படி செய்பவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களாக நாம் அனைவருக்குமான பெருஞ்சொத்து நமது மொழிதான். அதை இழந்துவிடக் கூடாது. எனவே தமிழர்களே, தமிழர்களே, தமிழ் தெரிந்தவர்களிடம் தமிழில் பேசுங்கள், தமிழில் மட்டும் பேசுங்கள். தமிழ் தெரியாதவர்களிடமும், அவர்கள் பணி நிமித்தமாகவும் வியாபார நிமித்தமாகவும் தமிழகத்தில் இருந்தால் அவர்களிடமும் தமிழில் பேசுங்கள். அவர்களை தமிழ் கற்க வைக்கலாம். நாம் அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு அவர்களிடம் உரையாடுவதை விட இந்த அணுகுமுறைதான் தமிழை காப்பாற்றும். பள்ளி, கல்லூரி தாளாளர்கள், முதல்வர்கள், ஆசிரியர்களின் பங்களிப்பு இல்லாமல் இது முடியாது. செய்தி நாளிதழ்கள், வார மாத தமிழ் இதழ்கள் அனைத்தும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி, வானொலி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் நல்ல தமிழில் பேசுவோரை ஆதரிக்க வேண்டும். நன்கு பேசுபவர்கள் வாய்ப்பும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும். 500,000 சொற்கள் இருக்கின்ற செம்மொழியான தமிழில் பேசுவோம், எழுதுவோம், படிப்போம். ஓரிரு தலைமுறைகளில் நிலைமையை மாற்றிவிடலாம். ஒவ்வொரு தமிழரும் செய்தே ஆக வேண்டிய கடமை இது.
Thank you.
மீண்டும் கேட்டு மகிழலாம்.
சமீபத்துல வலைத்தளத்தில் படித்ததில் பிடித்தது. காய்ச்ச வந்தபோது நெத்தியில பத்து போட்டு கசாயம் காய்ச்சி கொடுத்ததும் சட்டுன்னு கொதிப்பு தணிஞ்சு போச்சுடா உனக்குன்னு சொன்னா அது அந்த காலம் மானு வாயடைக்கிறான். ஓமத்தை நுணுக்கி கொதி விட்டு இறக்கி வடிகட்டி ரெண்டு சங்கு ஊத்துனதும் உப்புசம் குறைஞ்சு போச்சுடா உனக்குன்னு சொன்னா உன்னோட வச்சுக்கம்மா இந்த வெட்டியத்தன்னு முகத்துல அடிச்சாப்புல சொல்லிப்படுறான். உச்சியில விளக்கெண்ணை வச்சு தண்டா உனக்கு இம்புட்டு முடி வளர்ந்ததுன்னு சொன்னா புத்தி எட்டி போச்சுதாமான்னு என்னையவே கேக்குறான். ஓயாத இருமலுக்கு ஓமவள்ளி துளசி கொதிவிட்டு இறக்கி நாளுக்கு ரெண்டு வேளை கொடுத்து தண்டா நிறுத்தினேன்னு சொன்னா உன் ஆராய்ச்சியை என்னோட நிறுத்திக்கிடுன்னு சுருக்குன்னு சொல்லிட்டான். வயிற்று கடுப்புல ஓயாம அழுகையில வசம்ப உரசி ஊத்துனதும் தான் உன் வலி போச்சுதுன்னு சொன்னா நீ இன்னும் பாட்டி வட சுட்ட காலத்திலேயே இருக்கேன்னு நாய்ச்சம் பண்றான். துணிஞ்சு கை வைத்தியம் செய்ய போய் ஒன்னு கிடக்கு ஒன்னு ஆச்சுதுன்னா ஐயோ கடவுளே என்ன கேட்காம என் பிள்ளைக்கு எதையும் கொடுக்காதேன்னு கரார சொல்லி போடுறான். உங்க அப்பனை ஒரு வார்த்தை கேளு, உங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லு, இதை சொல்லலாமா? ஆசையா தின்பண்டம் வாங்கி தர முடியாது. எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்தி சாம்பிராணி காட்ட சத்தியமா முடியாது. நீர் சுருக்கு தெரியாம புள்ள அழுதாலும் கூட கால் பெருவிரல்ல சுண்ணாம்பு வைக்கவே முடியாது. சத்துமாவு கேவரு கூழு கோதுமை உருண்டைன்னு ஆசையா எதையும் கொடுக்கவே முடியாது. புள்ளைங்க வளர்ந்தா கவலை போயிடும்னு ஆறு சொன்னது? அதுக பெத்தது வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் மனசு கிடந்து துடிக்கிற துடிப்பு ஒருத்தருக்கும் புரியாது. காலை கழுவி விட்டமா நாலு கதைய சொன்னமான பட்டும் படாம எப்படி இருக்க? ஆத்தா அப்பனா இருக்கத காட்டிலும் பாட்டி தாத்தனா இருக்கிறது இந்த காலத்துல பெரும் கஷ்டம்டா சாமி.
இப்படி நானதில்ல, புத்தி மாறி போனதில்ல, உன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல. நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம், உண்மை சொல்லு பொண்ணே, என்ன என்ன செய்ய உத்தேசம்?
வாத்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன?
கட்டுத்தறி காள நானே, கண்ணு குட்டி யானேனே, தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே, சொல் பொன்மானே.
இவன் மேகமாக யாரோ காரணம்,
அடி ஆத்தாடி கீழ மனசு நிறக்கு கட்டு பறக்குது சரிதானா, அடி ஆத்தாடி.
நேரலை அடுத்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதை ஒன்று. சோத்துப்பாறை போயிருந்தேன், நீர்த்தேக்கத்தின் நீரோசை கேட்டேன், அந்த ஓசை என்னை என்னென்னவோ செய்தது, கவிஞன் என்ற கர்வத்தை கழுவி முடித்தது, மூளைக்குள் ஒட்டியிருந்த ஒட்டடைகளை ஒற்றி எடுத்தது, என்னை பாதி மரணத்திற்கு பழக்கப்படுத்தியது. அதன் கரையில் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து விட்டேன். ஒரு மனிதன் விழித்திருக்கும் நேரமெல்லாம் தன்னையே நினைத்துக் கொண்டிருத்தல் தவறு, நித்தம் ஒரு பொழுதேனும் நினைவு ஒழிய வேண்டும். காலியாகாத பாத்திரத்தில் புதியதை நிரப்ப முடியாது. தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு காலம் கடந்து கருத்தழிய வேண்டும். ஒரு ஓசை அப்படியோர் உபாசனை செய்தது, அது ஒரு மன மருத்துவம். அதை எதிர்பார்த்து செல்லவில்லை, ஆனால் அது நேர்ந்தது. அது ஒரு சின்ன மரணத்தின் ஒத்திகை, சுண்டுவிரல் மட்டும் சொர்க்கத்தில் நுழைந்து வந்த அனுபவம். எதில் வேண்டுமானாலும் இது நேரலாம். சிறு தூரலின் சினுங்களில், வானவில் தூண்டில், கடக்கும் மேகங்களின் உருவ மாற்றத்தில், இருளின் ஆழ்கடலில், முதல் வெளிச்சத்தின் முணுமுணுப்பில், உதிரும் சருகில் அதிரும் பூமியில் இது நேரலாம். எனக்கு நீரோசியில் நேர்ந்தது நேற்று. கொஞ்ச நேரம் இறந்து பிறந்தேன். இன்று எனக்கு வயது ஒரு நாள்.
வெளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் எது? வெளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. வெளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் செந்தன் தேவி உங்கள் சமர்ப்பணங்கள் வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது.
கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய புது கவிதை ஒன்று, தீக்குச்சி. தீக்குச்சி விளக்கை ஏற்றியது. எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன். ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான். அவன் மேலும் சொன்னான், தீக்குச்சிதான் பிரசவிக்கிறது, விளக்கோ வெறும் தொட்டில். தீக்குச்சிதான் எழுதுகிறது, விளக்கோ வெறும் காகிதம். தீக்குச்சி பிச்சை போடுகிறது, விளக்கோ பிச்சை பாத்திரம். தீக்குச்சி ஒரே வார்த்தையில் பேசிவிடுகிறது, விளக்கோ வளவளக்கிறது. தீக்குச்சி ஒளிக்காக தன்னையே தியாகம் செய்து கொள்கிறது, விளக்கோ ஒளியில் பிழைக்கிறது. நீங்கள் உங்கள் தீக்குச்சியை கொண்டாது தீக்குச்சிகளை கொண்டாடுவதில்லை, விளக்குகளையே கொண்டாடுகிறீர்கள். அதனால்தான் உங்கள் திருவிழாக்கள் இருட்டாகவே இருக்கிறது. நீங்களும் தீக்குச்சியாக இருக்க விரும்புவதில்லை, விளக்காக இருக்கவே விரும்புகிறீர்கள். அதனால்தான் சூரிய வேளையில் நீங்கள் அணைக்கப்பட்டு விடுகிறீர்கள். இதோ இந்த குச்சியிலிருந்து புறப்படும் அமர ஒளியை உங்களால் காண முடிந்திருந்தால் உங்கள் ஆடம்பர விளக்கின் பிரகாசத்தில் உங்கள் கண் குருடாய் இருக்காது என்கின்றார் ஐயா திரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர்கள் சினிமாவிற்கு பாடல்கள் எழுதியதில்லை, ஆனால் அவர் வரிசையில் வரும் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதிய பாடல் ஒன்றை கேட்போமா? Thank you.
பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும் உன் நாணம் செவ்வானம் பெண்மானே சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா
நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அச்சமே மரணம், ஆகவே எல்லா அச்சங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நெருக்கடிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுபவர்களே சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள். சிறப்பான எதிர்காலம் வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் எனும் ஸ்ரீசாமி அவர்களுடைய வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
ராஜராஜ சோழன் என ஆளும் காதல் தேசம் நீரா, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா, பூவே காதல் தேவே, மண்ணீது ஸ்வர்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா.